بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين نحمده حمدا كثيرا طيبا مباركا فيه اللهم لك الحمد كما ينبغي لجلال وجهك وعظيم سلطانك اللهم صل على نبيك وحبيبك شفيعنا محمد وعلى آله وأصحابه ومن تبعهم بإحسان إلى يوم الدين أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم لقد كان لكم في رسول الله أسوة حسنة لمن كان يرجو الله واليوم الآخر وذكر الله كثيرا وقال رسول الله صلى الله عليه وسلم لا يؤمن أحدكم حتى يكون هواه تبعا لما جئت به أو كما قال عليه أفضل الصلاة والتسليم الحمد لله கண்ணியத்திற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹுடைய அருளால் நமது தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கை வரலாற்றிலிருந்து நாம் பெற வேண்டிய படிப்பினைகள் என்ற தலைப்பின் கீழ் பல விஷயங்களை சென்ற அமர்வுகளில் பார்த்தோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நபித்துவம் வழங்கப்படும் வரை 10 செய்திகளை கூறி அந்த 10 செய்திகளின் மூலமாக நாம் பெற வேண்டிய படிப்பினைகள் பாடங்களை பற்றி பார்த்து வருகிறோம். சென்ற நாள் வரை 3 படிப்பினைகள், 3 பாடங்களை நாம் பார்த்தோம். இப்போது அதை தொடர்ந்து அந்த நபித்துவத்திற்கு முன் உள்ள வாழ்க்கையிலிருந்து பெற வேண்டிய 4வது பாடத்தை, படிப்பினையை இன்ஷா அல்லாஹ் இன்று பார்க்க இருக்கின்றோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கை வரலாற்றிலே நாம் ஒரு அம்சத்தை குறிப்பிட்டோம். அதாவது அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நபித்துவம் வழங்கப்படுவதற்கு முன்பே மக்களிடம் சிறந்த நுண்ணறிவாளர் என்று அறியப்பட்டிருந்தார்கள். மக்கள் அனைவரும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அறிவு திறமையை போற்றினார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தங்களுடைய பிரச்சனைக்கு நடுவராக, தீர்ப்பளிப்பவராக அந்த மக்கள் ஏற்றுக்கொண்டார்கள். ஹஜருல் அஸ்வதை காபாவிலே வைக்க வேண்டிய சிறப்பை யார் பெறுவது என்ற விஷயத்தில் குறைஷிகள் ஏனைய அரபுகளுக்கு இடையிலே போர் மூலம் அபாயம் ஏற்பட்ட போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நடுவராக ஏற்றுக்கொண்டார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொடுத்த தீர்ப்பு அல்ஹம்துலில்லாஹ் அந்த அரபுலக மக்கள் அனைவரையும் திருப்திப்படுத்தக்கூடியதாக இருந்தது. எல்லா மக்களும் அந்த தீர்ப்பை மனமுவந்து ஏற்றுக்கொண்டார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மிக நுட்பமான அறிவு, புத்தி கூர்மை, அவர்களுடைய தீர்ப்பு திறமை அந்த இடத்திலே வெளிப்பட்டது. இந்த செய்தி நமக்கு எதை உணர்த்துகிறது என்று சொன்னால், இந்த சமுதாயத்திலே தலைவராக, முன்னோடிகளாக, வழிகாட்டிகளாக தேர்ந்தெடுக்கப்படுவதற்கு புத்தி உள்ளவர்கள், நன்கு அறிவு படைத்தவர்கள், திறமை படைத்தவர்கள், சீரிய சிந்தனை படைத்தவர்கள்தான் தகுதியானவர்கள் என்பதை நாம் விளங்கிக் கொள்ள முடிகிறது. காரணம் என்னவென்றால், அவர்களால் தான் சமுதாயத்தை நடுநிலையை பேணி அழகிய முறையிலே அனைத்து தரப்பு மக்களையும் ஒற்றுமையுடனே வழிநடத்தி செல்ல முடியும். யாருடைய புத்தி கூர்மையாக இல்லையோ, அவர்களுக்கு அனுபவம் இல்லையோ, அவர்களுடைய சிந்தனை திறன் ஆழமாக இல்லையோ, அவர்களுடைய தீர்ப்புகள் மேலோட்டமாக இருக்கும். ஒரு விஷயத்தை ஆழமாக, தீர்க்கமாக ஆராய்ந்து தீர்ப்பு சொல்பவர்களாக, முடிவெடுப்பவர்களாக இருக்க மாட்டார்கள். தங்களுடைய உணர்ச்சிகளுக்கும் உணர்வுகளுக்கும் அடிமையாக கூடியவர்கள், சிறந்த நுண்ணறிவு இல்லாதவர்கள், அவர்களுடைய அவர்கள் பிரச்சனைகளை எப்படி அணுக வேண்டும் என்று தெரியாது. அவர்களுக்கு பிரச்சனைகளை அணுகக்கூடிய முறை சரியாக தெரியாத காரணத்தால் மக்களுக்கு மத்தியிலே சுமூகமான முறை சுமூகமான நடவடிக்கைகளை அவர்களால் எடுக்க முடியாது. அவ்வப்போது ஏற்படக்கூடிய பிரச்சனைகளுக்கு அவர்கள் ஒரு பக்கமாக தீர்ப்பளிக்க நேரிடும், அல்லது பிரச்சனைகளுடைய ஆழத்தை புரிந்து கொள்ளாததால் அந்த சமுதாயத்தில் உள்ள பலருக்கு தீங்குகள் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது, பலருடைய அதிருப்தியை அடைந்து கொள்வதற்கு அங்கே வாய்ப்புகள் இருக்கிறது. ஆகவே இந்த சமுதாயத்திற்கு தலைவராக ஆக்கப்படுபவர்கள், இந்த சமுதாயத்துக்கு முன்னோடிகளாக வழிகாட்டிகளாக ஆக்கப்படுவதற்கு தகுதியானவர்கள் யார் என்றால், யார் நன்கு திறமை உள்ளவர்களாக, கூறிய புத்தி உள்ளவர்களாக, சிறந்த அனுபவமிக்கவர்களாக, நல்ல தீர்ப்பை சொல்லக்கூடிய ஆற்றல் பெற்றவர்களாக இருக்கின்றார்களோ அவர்களால் தான் முடியும். ஆகவேதான் பார்க்கிறோம், எப்போது தலைமைத்துவத்திற்கு இந்த தன்மைகளுடன் தகுதி இந்த தன்மைகள் இல்லாதவர்கள் பொறுப்பேற்கிறார்களோ, தலைமைத்துவத்துக்கு இந்த தன்மைகள் இல்லாதவர்கள் பொறுப்பேற்கிறார்களோ, அவர்களால் சமுதாயத்தை வழிநடத்த முடியாமல் சமுதாயங்களுக்கு மத்தியிலே பிளவுகள் ஏற்பட்டு விடுகின்றன, சமுதாயங்களுக்கு மத்தியிலே குழப்பங்கள் ஏற்பட்டு விடுகின்றன, சண்டை சச்சரவுகள் ஏற்பட்டு விடுகின்றன. இதற்கு நாம் இஸ்லாமிய வரலாற்றிலே நீண்ட ஆதாரங்களை சொல்லிக்கொண்டே போகலாம். எப்போது முஸ்லிம் மன்னர்கள் அல்ஹம்துலில்லாஹ் மிக சீரிய அறிவு படைத்தவர்களாக, சிந்தனை திறன் படைத்தவர்களாக, சமுதாயத்தை ஒருங்கிணைத்து செல்லக்கூடிய திறமை பெற்றவர்களாக இருந்தார்களோ, அல்ஹம்துலில்லாஹ் அவர்களின் மூலமாக பிரிந்திருந்த சமுதாயங்களை அல்லாஹ் ஒன்று சேர்த்தான், முஸ்லிம்களுக்கு மத்தியிலே ஒற்றுமை ஏற்படுத்தினான். முஸ்லிம்களுக்கு மத்தியிலே ஒற்றுமை ஏற்பட்டதால் மாற்றார்களும் முஸ்லிம்களை பார்த்து பயப்படக்கூடிய சூழ்நிலை உருவாகி இஸ்லாம் மேலோங்கியது, இஸ்லாமின் கை ஓங்கி விளங்கியது, மாற்றார்களுக்கு இஸ்லாம் போய் சேர்ந்தது, அவர்கள் முஸ்லிம்களை பார்த்து படிப்பினை பெற்று இந்த மார்க்கத்திற்குள் கூட்டம் கூட்டமாக நுழையக்கூடிய ஒரு வாய்ப்பு ஏற்பட்டிருந்தது. எப்போது முஸ்லிம்களை ஆளக்கூடிய மன்னர்கள் அரசர்கள் சுயநலம் உள்ளவர்களாகவும், மார்க்க கல்வியற்றவர்களாகவும், சீரிய சிந்தனையற்றவர்களாகவும், தங்களுடைய அற்ப சுகங்களுக்கு வாழ்க்கைக்கு அடிமையானவர்களாகவும் இருந்தார்களோ, அவர்களின் மூலமாக சமுதாயம் பிளவுபட்டது, சமுதாயத்திலே குழப்பம் ஏற்பட்டது. சுயநல விரும்பிகள் சமுதாயத்திற்குள் ஊடுருவி சமுதாயத்தை பிரிக்க பார்த்தார்கள். பலவிதமான கேடுகளை, பலவிதமான தீய விளைவுகளை இந்த சமுதாயம் இதற்கு முந்தைய வரலாற்றிலே சந்தித்திருக்கின்றது. அல்லாஹுடைய இந்த ஒரு அமைப்பு, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ரிசாலத்திற்காக தேர்ந்தெடுத்தான் என்று சொன்னால், இவ்வளவு உயர்ந்த தரத்தில் உள்ளவர்களை, அவர்களுடைய உம்மத்தை வழிநடத்தக்கூடியவர்களும், அவர்களுடைய அவர்களுக்கு பிறகு இந்த சமுதாயத்தை சொர்க்கத்தின் பக்கம், நேர்வழியின் பக்கம் எடுத்துச் செல்லக்கூடியவர்களும் அதுபோன்று திறமை உடையவர்களாக இருக்க வேண்டும். அவர்களிடத்தில்தான் இந்த சமுதாயம் தங்களுடைய தலைமைத்துவத்தை ஒப்படைக்க வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மரணத்திற்கு பிறகு இந்த சமுதாயத்திலே ஹிலாபத்துக்கு தகுதியானவர்கள் அபூபக்கர் ரழியல்லாஹு அன்ஹு. காரணம் என்ன? அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நோக்கத்தையும் அவர்களுடைய ஷரியாவையும் அபூபக்கர் ரழியல்லாஹு அன்ஹு இந்த உம்மத்திலே விளங்கி இருந்தது போன்று அவர்களுடைய காலத்திலே யாரும் துல்லியமாக விளங்கி இருக்கவில்லை. ஆகவேதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தாங்கள் மரணப்படுக்கையில் இருக்கும் போதே அபூபக்கரை இமாமாக நின்று தொழ வைக்க சொன்னார்கள். யார் ஒருவரை அல்லாஹுடைய தூதர் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்களுடைய மரணப்படுக்கையிலேயே முஸ்லிம்களுடைய தொழுகைக்கு இமாமாக தேர்ந்தெடுத்தார்களோ, முஸ்லிம்களுடைய மிகப்பெரிய கடமையாகிய தொழுகைக்கு இமாமாக தேர்ந்தெடுத்தார்களோ, அவர்களை விட சிறந்தவர் இந்த சமுதாயத்திலே முஸ்லிம்களை வழிநடத்துவதற்கு தகுதியானவர் இருக்க முடியாது. முஸ்லிம்களுடைய தொழுகையை நடத்துவதற்கு தகுதியானவர் அவர்களுடைய அரசியலையும் நடத்துவதற்கு தகுதியானவர்கள். ஆகவேதான் இந்த சமுதாயத்திலே எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லாமல் எப்போது உமர் ரழியல்லாஹு அன்ஹு அபூபக்கரை பார்த்து சொன்னார்களோ, அபூபக்கரே உங்களுடைய கரத்தை நீட்டுங்கள், நான் பையத்து செய்கிறேன் என்பதாக கூறி அபூபக்கரிடத்திலே பையத்து செய்தார்களோ, எல்லா சஹாபாக்களும் எவ்வித மாற்று கருத்தும் இல்லாமல் அபூபக்கர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்திலே பையத் செய்து கொடுத்தார்கள். எந்த ஒரு சஹாபியும் அபூபக்கர் ரழியல்லாஹு அன்ஹு கலீஃபாவாக தேர்ந்தெடுக்கப்பட்டதிலே மன சஞ்சலத்தை அடையவில்லை, முழுமையாக அவர்களுடைய கிலாபத்தை ஏற்றுக்கொண்டார்கள். அடுத்து உமர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய கிலாபத்தும் அப்படித்தான் இருந்தது. அபூபக்கர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு அடுத்து இந்த சமுதாயத்திலேயே மிகச் சிறந்த அறிஞராக உமர் ரழியல்லாஹு அன்ஹு விளங்கினார்கள். அடுத்து உஸ்மான், அடுத்து அலி. இப்படித்தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மறைவுக்கு பிறகு கிலாபத் என்பது அமைந்திருந்தது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சஹாபாக்கள் தங்களிலே யார் மிக அதிகமாக மார்க்கத்தை அறிந்திருந்தார்களோ, தங்களிலே யார் மிக அதிகமாக அல்லாஹுவை பயப்படக்கூடியவர்களாக இருக்கின்றார்களோ அவர்களை தங்களுடைய தலைமைத்துவத்துக்கு தேர்ந்தெடுத்தார்கள், அவர்களை தங்களுடைய பொறுப்பாளிகளாக ஆக்கினார்கள். அதன் மூலமாக இஸ்லாம் பரவியது, மக்கள் இஸ்லாமிற்குள் கூட்டம் கூட்டமாக நுழைந்தார்கள், முஸ்லிம்களுக்கு நீதமும் நேர்மையும் நிலைநாட்டப்பட்டது. எப்போது இதற்கு மாற்றமாக தலைமைத்துவத்துக்கு தேர்ந்தெடுப்பதற்கு வேறு பல இலக்கணங்கள் நிரூபிக்கப்பட்டனவோ அப்போது இந்த சமுதாயத்திலே குழப்பங்கள் ஆரம்பமாகின. ஆகவே இந்த விஷயத்தை நாம் கவனத்திலே வைக்க வேண்டும். இஸ்லாம் தலைமைத்துவத்திற்கு தகுதியானவர்கள், வழி நடத்துவதற்கு தகுதியானவர்கள் என்று யாரை கூறுகிறது? யாரிடத்திலே மார்க்க பற்றும் மார்க்க அறிவும் சமுதாயத்திலே நல்ல அனுபவம் இருக்கிறதோ அவர்களைத்தான் இஸ்லாம் தலைவர்களாக ஆகும்படி வரவேற்கிறது. அவர்களுடைய தலைமைத்துவத்தை இஸ்லாம் அங்கீகரிக்கிறது, முஸ்லிம் மக்களை அங்கீகரிக்கும்படி வலியுறுத்துகிறது, வரவேற்கிறது. இந்த விஷயத்தை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். யார் ஒருவருக்கு இப்படிப்பட்ட தகுதிகள் இல்லையோ, யார் ஒருவருக்கு இப்படிப்பட்ட தகுதிகள் இல்லையோ, அவர் எந்த ஒரு காரணத்தை கொண்டும் சமுதாயத்தை வழிநடத்துவதற்கு முன் வரக்கூடாது. சமுதாயத்தினுடைய தலைமை பொறுப்பை ஏற்பதற்கு அவர் தன்னை முற்படுத்தக்கூடாது. அப்படி முற்படுத்தினால் அவர் அல்லாஹுவிற்கு மோசடி செய்கிறார், அல்லாஹுடைய தூதருக்கு மோசடி செய்கிறார், இந்த சமுதாய மக்களுக்கு மோசடி செய்கின்றார். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குறிப்பிடுகின்றான், இன்னல்லாஹு யஅமுருக்கும் அன் துஅத்துல் அமானாதி இலா அஹ்லிஹா. அல்லாஹ் உங்களுக்கு கட்டளையிடுகின்றான் பொறுப்புகளை அமானிதங்களை அதற்கு தகுதியானவர்களிடம் ஒப்படைக்கும்படி. எப்படி தகுதியானவர்களிடம் பொறுப்பை ஒப்படைப்பது நம்முடைய கடமையோ அதுபோன்று தகுதியானவர்கள்தான் அந்த பொறுப்பை ஏற்றுக்கொள்ள வேண்டும். யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹு தஆலா அந்த தகுதியை கொடுத்திருந்தான். சமுதாயத்தை எப்படி நிர்வகிக்க வேண்டும், பொருளாதாரத்தை எப்படி சீர்படுத்த வேண்டும், இந்த நாட்டு மக்களை எப்படி வழிநடத்த வேண்டும் என்ற அறிவு திறமை தகுதி அவர்களிடத்தில் இருந்தது. அவர்கள் சொன்னார்கள், தன்னுடைய அரசரை பார்த்து சொன்னார்கள், என்னை உன்னுடைய மிசிர் பூமியினுடைய பொக்கிஷங்களுக்கு கஜானாக்களுக்கு பொறுப்பாளியாக ஆக்கு, நான் நிச்சயமாக இவற்றை பாதுகாக்கக்கூடியவன் நம்பிக்கைக்குரியவன் என்று கூறினார்கள். யாரிடத்தில் அந்த தகுதி இருக்குமோ அவர்கள் முன்வருவதிலே மார்க்கம் எந்த விதமான தடை கொடுக்கவில்லை. ஆனால் அதே சமயத்திலே பதவியை தேடி அலையக்கூடாது என்று மார்க்கம் கட்டளையிடுகின்றது. மக்களாக உங்களை தேர்ந்தெடுக்கும்படி அந்த சூழ்நிலை அமைந்திருக்க வேண்டுமே. என்னை பதவியிலே ஆக்குங்கள், என்னை தலைவராக ஆக்குங்கள் என்று கேட்பவர்களை நாங்கள் தலைவராக ஆக்க மாட்டோம், அவர்களுக்கு நாங்கள் பொறுப்பை கொடுக்க மாட்டோம் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கின்றார்கள். அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே இரண்டு நபர்கள் வருகிறார்கள், வந்து கூறுகிறார்கள், அல்லாஹுவின் தூதரே, உங்களுக்கு அல்லாஹ் கொடுத்திருக்கக்கூடிய ஆட்சியிலே பூமியிலே எங்களை ஏதாவது மந்திரிகளாக கவர்னர்களாக ஆக்குங்கள் என்பதாக. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், யார் பதவியை கேட்டு வருகிறார்களோ அவர்களுக்கு நாம் கொடுக்க மாட்டோம், யார் பதவியை கேட்டு பெறுகிறார்களோ அவர்களை அல்லாஹு தஆலா அவர்கள் மீதே சாட்டி விடுவான், அவர்களுக்கு அல்லாஹ் உதவி செய்ய மாட்டான். யார் பதவியை கேட்காமல் பெறுகிறார்களோ, அல்லாஹ்வின் புறத்திலிருந்து கொடுக்கப்படுகின்றார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் உதவி செய்வான். எப்போது பதவி பொதுவாக கேட்டு பெறப்படுகிறதோ அங்கு கேட்டு பெறுபவருடைய நோக்கம் பெருமையாக இருக்கும், அல்லது அதை கொண்டு புகழை சம்பாதிப்பதாக இருக்கும், அல்லது அதை கொண்டு தன்னுடைய உலக ஆதாயத்தை ஈட்டுக் கொள்வதாக இருக்கும். ஆகவே இந்த விஷயத்திலே நம்முடைய சமுதாய மக்கள் கவனமாக இருந்து எல்லா விஷயங்களிலும் எந்த ஒரு பொறுப்பாக இருந்தாலும் அதை ஒப்படைப்பதற்கு அதற்கு தகுதியானவர்களை தேட வேண்டும். அவர்கள் பொருளாதாரத்திலே நம்மை விட தாழ்ந்தவர்களாக இருந்தாலும் சரி, அழகிலே நம்மை விட தாழ்ந்தவர்களாக இருந்தாலும் சரி, மற்ற தகுதிகளிலே நம்மை விட தாழ்ந்தவர்களாக இருந்தாலும் சரி, அந்த தலைமைத்துவத்தை ஏற்று அந்த பொறுப்பை ஏற்று வழிநடத்தக்கூடிய தகுதி அவர்களிடத்தில் இருக்கிறது என்று சொன்னால் அவர்களை முழுமையாக நாம் ஏற்றுக்கொள்வதிலே எந்த விதமான மன சஞ்சலங்களையும் நாம் பெறக்கூடாது. அடுத்ததாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையிலே நாம் பார்த்தோம், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உழைத்து வாழக்கூடியவர்களாக இருந்தார்கள். நபித்துவம் கொடுக்கப்படுவதற்கு முன்பிருந்தே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யாருடைய வருமானத்தையும் சார்ந்திருக்காமல் தங்களுடைய சுய வருமானத்தை சார்ந்திருந்தார்கள், தங்களுடைய சுய உழைப்பை சார்ந்திருந்தார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிறு பிராயத்திலேயே 4 வயதிலிருந்தே ஆடு மேய்த்து சம்பாதித்திருக்கின்றார்கள். தங்களுடைய தங்களுடைய தாய் செவிலித்தாய் பால் கொடுத்து கொண்டிரு பால் கொடுத்து கொண்டிருந்த ஹலீமா சாதியா ரழியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய வீட்டில் கூட பால் கொடுத்து கொண்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த 4 வயதில் கூட அவர்கள் சும்மா இருக்கவில்லை, வீட்டிலே வேலைகள் இல்லாமல் இருக்கவில்லை. 4 வயதிலேயே தங்களுடைய தாயார் பால் குடி தாயார் ஹலீமா அவருடைய ஆடுகளை எடுத்துக்கொண்டு மேய்ப்பதற்கு பாலைவனங்களுக்கு சென்று விடுவார்கள். 4 வயதிலிருந்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வேலையை பழகினார்கள். தொழில் செய்வதிலே அவர்கள் வெட்கப்பட்டது கிடையாது, கஷ்டப்பட்டு சம்பாதித்தார்கள். அவர்களுடைய அவர்கள் வியாபாரத்தை ஆரம்பிப்பதற்கு முன்பு கூட ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவிலே மக்கா குறைஷிகளுடைய ஆடுகளை கூலி பேசி எடுத்து சென்று மேய்த்து வருவார்கள். சஹாபாக்கள் கேட்டார்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிய போது அல்லாஹுவின் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இதற்கு முன்பு அனுப்பப்பட்ட எல்லா தூதர்களும் ஆடு மேய்த்திருக்கிறார்கள். அப்போது சஹாபாக்கள் கேட்டார்கள், அல்லாஹுவின் தூதரே அப்போது நீங்களுமா என்று. அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தானும் மேய்த்தேன் என்று சொன்னது மட்டுமல்ல, நான் அவர்களிடத்திலிருந்து கூலி பெற்றுக் கொண்டு மேய்த்தேன் என்றும் சொன்னார்கள். இதிலிருந்து நமக்கு பல விஷயங்களை நாம் பார்க்கிறோம். ஒன்று, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பணிவை பார்க்கிறோம். எந்த அளவிற்கு பணிவுள்ளவர்களாக உண்மையை சொல்வதிலே அவர்கள் எந்த மனக்கூச்சமும் படவில்லை. எது உண்மையோ அப்படி சொன்னார்கள். பலரை பார்க்கலாம், புதிதாக பணக்காரர்களாக செல்வந்தர்களாக இருப்பார்கள். எங்கே நம்முடைய பழைய ஏழ்மை தெரிந்துவிட்டால் மக்கள் தங்களை மதிக்க மாட்டார்களோ என்று முற்றிலுமாக தங்களை பரம்பரை பணக்காரர்களை போன்றே காட்டிக் கொள்வார்கள். தங்களுடைய பழைய நிலைமை மக்களுக்கு தெரிவதை அவர்கள் ஒரு கேவலமாக இலக்காரமாக பார்ப்பார்கள். அந்த பண்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய பண்பு கிடையாது. அப்படி நாம் பழைய ஏழ்மையை வெளிப்படுத்துவதால் நம்முடைய மதிப்பு மரியாதை குறைந்து விடாது. யார் அல்லாஹ்விற்காக பணிவை மேற்கொள்கின்றார்களோ உண்மையை சொல்லுகின்றார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் மேன்மேலும் உயர்வை தான் கொடுப்பான், கண்ணியத்தை கொடுப்பான். அல்லாஹு தஆலா அவர்களுக்கு ஒரு காலம் கேவலத்தையோ இழிவையோ கொடுக்க மாட்டான். அடுத்ததாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நபித்துவத்திற்கு முன்பே இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே வளர்த்து வந்தான். தங்களுடைய சுய சம்பாத்தியத்தில் சுய உழைப்பில் அவர்கள் வாழ்ந்து வந்தார்கள். இது நமக்கு எதை உணர்த்துகிறது என்று சொன்னால், யார் ஒருவர் இஸ்லாமிய அழைப்பாளராக இருக்கின்றாரோ அல்லாஹுவின் பக்கம் மக்களை அழைக்கக்கூடியவராக இருக்கின்றாரோ அவரும் இந்த ஒரு விஷயத்தை தன்னுடைய வாழ்க்கையிலே கடைபிடிக்க வேண்டும். தன்னுடைய திறமையை கொண்டு அல்லாஹ் தனக்கு கொடுத்த அறிவை கொண்டு அல்லாஹ் தனக்கு கொடுத்த உடல் திடகாத்திரத்தை கொண்டு உழைத்து சம்பாதிக்கக்கூடியவராக இருக்க வேண்டும். மக்களிடமிருந்து பெறக்கூடிய நன்கொடைகளை மக்களிடமிருந்து பெறக்கூடிய அந்த உதவிகளை நம்பி சார்ந்திருப்பவராக அவர் இருக்கக்கூடாது. ஏனென்று சொன்னால் எப்போது அவர் மக்களுடைய உதவிகளை மக்களுடைய நன்கொடைகளை மக்களிலிருந்து பெறப்படக்கூடிய அந்த அன்பளிப்புகளை அவர் சார்ந்திருக்கிறாரோ அவர் தன்னையே கேவலப்படுத்திக் கொள்கின்றார். யார் ஒருவர் தன்னையே கேவலப்படுத்திக் கொள்கின்றாரோ அவர் எப்படி மக்களுக்கு உயர்ந்த பண்புகளை கொடுக்க முடியும், மக்களுக்கு எப்படி சிறந்த ஒரு நேர்வழியின் பக்கம் சிறந்த ஒரு நல்ல உயர்ந்த பண்புகளின் பக்கம் அவர் அழைக்க முடியும். நன்மையை உரிய நேரத்திலே ஏவ முடியாது, தீமையிலிருந்து உரிய நேரத்திலே தடுக்க முடியாது. அவர் யார் தங்களுக்கு அன்பளிப்புகளை தருகிறார்களோ அவர்களுக்கு பயந்து நடக்க வேண்டிய நிர்பந்தத்திற்கு ஆளாவார்கள். தங்களுக்கு உதவி செய்யக்கூடிய மக்கள் தீமை செய்யும் பொழுது தவறான வழியிலே செல்லும் பொழுது அவர்களை தடுப்பதற்கு இவர்களிடத்திலே துணிவு இருக்காது. இப்படிப்பட்ட பலவிதமான நெருக்கடிகள் ஏற்பட்டுவிடும். எப்போது அழைப்பாளர் பிறருடைய உதவியை பிறருடைய நன்கொடைகளை பிறருடைய அன்பளிப்புகளை சார்ந்திருக்கிறாரோ, ஆகவே உண்மையான அழைப்பாளர் அல்லாஹ்வின் பக்கம் அழைக்கக்கூடிய அழைப்பாளர் இந்த மார்க்கத்திற்காக சேவை செய்யக்கூடிய யாராக இருந்தாலும் சரி, அவர்கள் தனிப்பட்டவர்களாக இருந்தாலும் சரி, குழுக்களாக இருந்தாலும் சரி, அவர்கள் மார்க்க கல்வி படித்தவர்களாக இருந்தாலும் சரி, அல்லது மார்க்க கல்வி படிக்காமல் பொதுவாக உலக கல்விகளை படித்துவிட்டு அடுத்து மார்க்கத்தை தெரிந்து கொண்டு இந்த மார்க்கத்திற்காக தன் ஆர்வத்துடனே பணி செய்யக்கூடியவர்களாக இருந்தாலும் சரி, அவர்கள் எப்போதும் தங்களுக்கென்று ஒரு உழைப்பை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். தங்களுக்கென்று ஒரு ஹலாலான வருமான வழிகளை அவர்கள் ஆக்கிக் கொள்ள வேண்டும். அப்போதுதான் மக்களுக்கு இவருடைய அழைப்பு பணியிலே எந்த விதமான நெருடலும் இருக்காது. சிலர் என்ன செய்கிறார்கள், நாங்கள் முழுமையாக தவக்கல் வைத்திருக்கிறோம். எனவே நாங்கள் அல்லாஹ்வுடைய பாதையிலே சென்று கொண்டே இருப்போம், அல்லாஹ் எங்களுக்கு ரிசுக்கை கொடுப்பான் என்று சொல்கின்றார்கள். அன்பிற்குரியவர்களே, நிச்சயமாக அல்லாஹ் ரிசுக்கை கொடுப்பான், அதில் எந்த சந்தேகமும் இல்லை. பறவைகளுக்கு அல்லாஹ் ரிசுக்கு கொடுக்கின்றான், மிருகங்களுக்கு அல்லாஹ் ரிசுக்கு கொடுக்கின்றான், கால்நடைகளுக்கு அல்லாஹ் ரிசுக்கை கொடுக்கின்றான். எத்தனையோ கால்நடைகளை நீங்கள் பார்க்கவில்லையா? அவை தன்னுடைய உணவுகளை தனது முதுகின் மீது சுமப்பது கிடையாது, அவற்றுக்கும் அல்லாஹுதான் உணவளிக்கின்றான், உங்களுக்கும் அல்லாஹுதான் உணவளிக்கின்றான். உணவளிப்பவன் எப்படியும் உணவளிப்பான் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. நிச்சயமாக அல்லாஹ் அவன்தான் உணவளிப்பவன், ஆற்றல் மிக்கவன், உறுதியானவன். ஆனால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஹலாலான முறையிலே உணவை தேடுங்கள் என்று நமக்கு கட்டளை இடுகின்றான். அந்த காலத்தில் ஹஜ்ஜுக்கு செல்லக்கூடிய மக்களிலே பலர் என்ன செய்தார்கள்? நாங்கள் ஹஜ்ஜுக்கு செல்கின்றோம், அது ஹஜ்ஜுக்கு செல்லும் போது உணவுகளை எடுத்துச் செல்வது இறை நம்பிக்கைக்கு, இறைவனின் மீது பொறுப்பு சாட்டுவதற்கு முரணாக அமைந்துவிடுமே என்று எந்த விதமான செலவுக்கும் தங்களுடைய தங்கள் பொருள்களை எடுத்துக்கொள்ளாமல், தங்களுடைய கட்டுச்சாதங்களை எதையும் எடுத்துக்கொள்ளாமல் தவக்குல் என்ற பெயரிலே, நம்பிக்கை என்ற பெயரிலே வீட்டை விட்டு புறப்பட்டார்கள். அல்லாஹ் கூறினான், இப்படிப்பட்ட போலி நம்பிக்கைகள் எல்லாம் எனக்கு வேண்டியது கிடையாது. நீங்கள் ஹஜ்ஜுக்காக புறப்படும் போது கட்டிச்சாதங்களை, பயணத்திற்குண்டான சாமான்களை, தேவைகளை நீங்கள் எடுத்துக்கொண்டு புறப்படுங்கள் என்பதாக அல்லாஹ் அவர்களுக்கு அறிவுரை கூறினான். அந்த அடிப்படையில் தான் அழைப்பு பணியில் ஈடுபடக்கூடியவர்கள் யாராக இருந்தாலும் சரி, அவர்கள் தங்களுக்கு என்று ஒரு ஹலாலான வருமான வழியை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். அல்லாஹு தஆலா ரிஸ்க் அளிப்பதிலே மிக விசாலமானவன். அல்லாஹுடைய ரிஸ்கை ஹலாலான முறையிலே தேட வேண்டுமே தவிர, இந்த மார்க்கத்தின் மூலமாக ரிஸ்கை தேடுவதற்கு இந்த மார்க்கத்திலே அனுமதி கிடையாது. அது இந்த மார்க்கம் அல்லாமல் போலி மதங்கள் இருக்கின்றனவா, அந்த மதங்களை பேணக்கூடியவர்களுடைய கலாச்சாரம் தான் அது. மதத்தை கூறி அவர்கள் பொருள்களை சம்பாதிப்பது, மதத்தை கூறி அவர்கள் தங்களுடைய வாழ்க்கை வாழ்வார்கள். அதன் காரணமாகத்தான் அவர்கள் மக்களை ஏமாற்றினார்கள், மக்களுக்கு மோசடி செய்தார்கள், ஹராமான முறையிலே மக்களுடைய செல்வங்களை சாப்பிட்டார்கள். وَإِنَّ كَثِيرًا مِنَ الْأَحْبَارِ وَالرُّهْبَانِ لَيَأْكُلُونَ أَمْوَالَ النَّاسِ بِالْبَاطِلِ. அல்லாஹ் கூறுகின்றான், பாதிரிகளில் அதிகமானவர்கள், துறவிகளில் அதிகமானவர்கள் மக்களுடைய செல்வங்களை அநியாயமான முறையிலே சம்பாதித்து சாப்பிடுகின்றார்கள். இன்று பார்க்கிறோம், இப்படி ஒரு கூட்டம் கிளம்பிய காரணத்தால் தான் தாயத்துகளை கொடுத்து சம்பாதிக்கக்கூடிய கூட்டம், குரான் உங்களுக்கு நாங்கள் ஓதி ஈசால் சவாப் செய்கிறோம் என்று சம்பாதிக்கக்கூடிய கூட்டம், தகடுகளை எழுதி தருகிறோம் என்று கூறி சம்பாதிக்கக்கூடிய கூட்டம், இன்னும் பல வகைகளிலே இந்த மார்க்கத்தை திரித்து மக்களை ஏமாற்றி சம்பாதிக்கக்கூடிய ஒரு பெரிய கூட்டத்தை பார்க்கிறோம். பல இடங்களில் நீங்கள் பார்த்திருக்கலாம், அவர்கள் ஒரு தனி லிஸ்ட், தனி ஒரு அஜெண்டாவே வைத்திருப்பார்கள். 10 பேர் வந்தால் எவ்வளவு பணம், 1 மணி நேரத்துக்கு ஓதினால் எவ்வளவு காசு, 2 மணி நேரம் ஓதினால் எவ்வளவு காசு, இராம் உழுது ஓதினால் எவ்வளவு காசு, ராகத்திற்கு தகுந்தபடி அவர்கள் தங்களுடைய ஊதியத்தை பேசிக் கொள்வார்கள். கலரை கொண்டு அவர்கள் தங்களுடைய அந்த கலரை பார்த்து விட்டு அவர்கள் அங்கே பார்கெயின் செய்ய ஆரம்பித்து விடுவார்கள். இந்த கலர் பணம் எங்களுக்கு தேவையில்லை, வேற கலரை கொண்டு வா. பலமாக நாம் கேள்விப்படுகின்றோம். இதற்கெல்லாம் காரணம் என்ன? எப்போது இஸ்லாமிய அழைப்பாளர்கள், மார்க்க அறிஞர்கள் தங்களுக்கென்று ஒரு ஹலாலான, ஒரு உழைத்து சம்பாதிக்கக்கூடிய நல்ல ஒரு வருமானத்தை ஏற்படுத்திக் கொள்ளவில்லையோ, அவர்கள் இப்படி தவறான முறையிலே சம்பாதிப்பதற்கு நிர்பந்திக்கப்படுகின்றார்கள். மக்களுடைய பலவீனத்தை, மக்களுடைய அறியாமையை பயன்படுத்தி தங்களுடைய உலக வாழ்க்கையும் வீணாக்கிக் கொள்கிறார்கள், மறுமையும் வீணாக்கிக் கொள்கிறார்கள், தங்களை சார்ந்து இருக்கக்கூடிய அந்த மக்களையும் வீணடித்து விடுகிறார்கள், அவர்களுடைய இம்மை நாசப்படுத்தி விடுகின்றார்கள். ஆகவேதான் இந்த மார்க்கத்திலே அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படிப்பட்ட ஒரு வாய்ப்புக்கு வழியே வைக்கவில்லை. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அடியோடு களைத்தெறிந்தார்கள். அல்லாஹு தஆலாவுடைய குர்ஆனிலே நீங்கள் பார்க்கலாம், எப்போதெல்லாம் இறை தூதர்கள் பிரச்சாரம் செய்தார்களோ, லா அஸ்அலுக்கும் அலைஹி அஜ்ரா, இதற்காக நான் உங்களிடத்திலே எந்த கூலியும் எதிர்பார்க்கவில்லை, இன் அஜ்ரிய இல்லா அலா ரப்பில் ஆலமீன், என்னுடைய கூலி அகிலங்களை படைத்து வளர்த்து காக்கக்கூடிய அல்லாஹுவின் மீது தான் இருக்கிறது, அல்லாஹ் எனக்கு போதுமானவன் என்று ஒவ்வொரு இறை தூதர்களும் சமுதாய மக்களிடமிருந்து தேவையற்றவர்களாக, நிறைவானவர்களாக இருந்தார்கள். ஆகவேதான் அழகிய முறையிலே, தெளிவான முறையிலே அவர்கள் சத்தியத்தை எடுத்துச் சொல்ல முடிந்தது, நன்மையை ஏவ முடிந்தது, தீமையை தடுக்க முடிந்தது. எப்போது சமுதாயத்தினுடைய பொருளை சமுதாயத்தினுடைய வருவாயை சார்ந்த அழைப்பாளர்கள் ஆகிவிடுகின்றார்களோ, மார்க்க அறிஞர்கள் ஆக்கப்பட்டு விடுகின்றார்களோ, அப்போது உண்மையை எடுத்துச் செல்லக்கூடிய, சத்தியத்தை எடுத்துச் சொல்லக்கூடிய, அசத்தியத்தை மறுக்கக்கூடிய தைரியத்தை அவர்கள் இழந்து விடுகின்றார்கள். அப்படிப்பட்ட ஒரு பலவீனமான சூழ்நிலைக்கு அவர்கள் தள்ளப்பட்டு விடுகின்றார்கள். இது விஷயத்திலும் நாம் கவனமாக இருக்க வேண்டும். அழைப்பு பணியை செய்யும் பொழுது தனி நபராகவோ அல்லது கூட்டமாகவோ மார்க்க கல்வியை படித்தோ அல்லது மார்க்க கல்வியை பகுதி நேரமாக படித்தோ அழைப்பு பணி செய்யக்கூடிய யாரும் இந்த அழைப்பு பணியை கொண்டு வருமானத்தை தேட வேண்டும், இதன் மூலமாக வாழ்க்கை நடத்த வேண்டும் என்று எதிர்பார்த்திருக்க கூடாது. நான் மக்களுக்காக அழைப்பு பணி செய்கிறேன், அவர்கள் எனது வாழ்க்கையை பாதுகாத்துக் கொள்வார்கள், எனக்கு எங்காவது எங்கிருந்தாவது யாராவது உணவு கொண்டு வருவார்கள், யாராவது என்னுடைய தேவைகளை நிறைவேற்றுவதற்கு ஏதாவது செல்வத்தை கொடுப்பார் என்று இருந்துவிடக் கூடாது. அல்லாஹுவை நம்பி தன்னுடைய உழைப்பை கொண்டு ஹலாலான முறையிலே உழைப்பதற்கு அவர்கள் முயற்சி செய்ய வேண்டும். சிலர் என்ன செய்கிறார்கள், மார்க்க அறிஞர்களில் சிலர் அல்லது அழைப்பு பணியை செய்யக்கூடிய சிலர் சமநிலையை பேணக்கூடிய தன்மையை இழந்து விடுகின்றார்கள். சரி, நாம் சுயமாக உழைத்துக் கொண்டு மார்க்க பணி செய்வோம் என்பதாக சில மார்க்க அறிஞர்கள் முற்படுகின்றார்கள், முன் வருகின்றார்கள். அல்லது பகுதி நேரமாக அழைப்பு பணி செய்யக்கூடிய, பகுதி நேரமாக மார்க்க கல்வியை படித்து அதில் அனுபவம் பெற்ற பலர் அழைப்பு பணிக்காக வருகின்றார்கள். ஒரு பக்கம் தங்களுடைய வேலைகளை செய்து கொள்கிறார்கள், மற்றொரு பக்கம் அழைப்பு பணியை செய்கின்றார்கள். இந்த இடத்துல நாம் ஒரு விஷயத்தை கவனத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும். இன்று நம்மிலே பலர் என்ன எண்ணுகின்றார்கள், இந்த அழைப்பு பணி என்பது மார்க்கத்தை பரப்புவது என்பது இது ஏழு வருடமோ எட்டு வருடமோ அல்லது ஒரு குறிப்பிட்ட ஆண்டுகளோ கல்வி படித்தவர்களுக்கு மட்டும்தான் சொந்தமானது என்பதாக நம்மிலே பலர் தவறாக எண்ணி வைத்திருக்கின்றார்கள். அன்பிற்குரியவர்களே, தயவு செய்து இந்த எண்ணங்களை மாற்றிக்கொள்ளுங்கள். நீங்கள் இந்த இப்படி குறிப்பிட்ட காலம் படித்து வந்த அறிஞர்களுக்கு மட்டும்தான் இந்த கடமை இருக்கிறது என்று நினைத்தால் இன்னும் சரியாக நீங்கள் மார்க்கத்தை புரிந்து கொள்ளவில்லை என்றுதான் அர்த்தம். உங்களிலே ஒவ்வொருவரின் மீதும் அழைப்பு பணி கடமையாக இருக்கிறது. உங்களில் ஒவ்வொருவரும் மீதும் அவருடைய தகுதிக்கு ஏற்ப மார்க்க கல்வியை தேடுவது அவசியமாக இருக்கின்றது. அல்லாஹு தஆலா இந்த மார்க்கத்தை மிக எளிதாக்கி வைத்திருக்கின்றான், மிக சுலபமாக ஆக்கி வைத்திருக்கின்றான். உங்களில் ஒருவர் அவர் மருத்துவம் படித்தவராக இருந்தாலும் சரி, அல்லது பொறியியல் இன்ஜினியரிங் படித்தவராக இருந்தாலும் சரி, அல்லது இந்த உலகத்திலே எந்த துறை படித்திருந்தாலும் சரி, அவர் பட்டம் வாங்கி ஒரு இடத்துல வேலை செய்து கொண்டிருக்கிறார், திருமணமும் ஆகிவிட்டது என்று வைத்துக் கொள்ளுங்கள். இப்படிப்பட்ட ஒருவர் தன்னுடைய கடுமையான அலுவல்களுக்கு மத்தியிலே, வேலைகளுக்கு மத்தியிலே குறைந்தது இரண்டு ஆண்டுகள் ஒவ்வொரு நாளும் ஒரு மணி நேரம் அல்லது இரண்டு மணி நேரங்கள் கொடுத்தால் இன்ஷா அல்லாஹ் இந்த மார்க்க கல்வியை அழகிய முறையில் கற்று அவர்களும் தேர்ச்சி பெறலாம். இது உங்களால் முடியாத விஷயமா சொல்லுங்கள் பார்க்கலாம். எத்துணை விஷயங்களுக்காக வீணாக காரியங்கள் நேரங்களை செலவு செய்கின்றீர்கள், எத்துணை விஷயம் சொல்றேன்னு கோச்சுக்கொள்ளாதீங்க யாருமே. தயவு செய்து ஏனென்று சொன்னால் கடமை இது. இந்த உணர்வை ஏற்படுத்த வேண்டிய பொறுப்பு நம்முடைய பொறுப்பு. பல நேரங்களை நாம் பல விஷயங்களிலே நாம் பார்க்கிறோம், நம்முடைய சமுதாயத்தினுடைய நேரங்கள் பாழாக்கப்படுகின்றன, வீணாக கழிக்கப்படுகின்றன. உதாரணத்திற்கு எடுத்துக் கொள்ளுங்கள், உங்களுடைய வேலைகள் முடிந்து நீங்கள் வீட்டிற்கு திரும்பிய உடனே உங்களுடைய நேரங்கள் எப்படி கழிகின்றன, உங்களுடைய வீட்டில் உள்ள பெண்களுடைய நேரங்கள் எப்படி கழிகின்றன. நம்முடைய வீட்டு பெண்கள், நம்முடைய குடும்ப பெண்கள், பணிக்கு செல்லாதவர்கள், வீட்டில இருக்கக்கூடியவர்கள் நினைத்தால் குறைந்தது ஆறு மாதங்களிலே சிறந்த மார்க்க கல்வியை அவர்கள் பெற்றுக் கொள்ளலாம். அந்த அளவிற்கு அல்ஹம்துலில்லாஹ் இஸ்லாமிய நூல்கள் எல்லா மொழிகளிலும் கிடைக்கின்றன. அரபி மொழியில் கிடைக்கின்றன, பார்சி மொழியில், உருது மொழியில், ஆங்கில மொழியில், தமிழ் மொழியில் என்று எந்த மொழியில் உங்களுக்கு சௌகரியமோ இலகுவோ அந்த மொழியிலே உங்களுக்கு கிடைக்கின்றன. ஆறு மாதங்கள் சரியாக நம்முடைய சகோதரிகள் முயற்சி செய்தால் மிக அழகிய முறையிலே மார்க்க கல்வியை கற்று அவர்கள் ஒரு தனி பள்ளிக்கூடமாகவே மாறலாம். தங்களுடைய அண்டை வீட்டார்களை திருத்தலாம், தங்களுடைய தெருமக்களை திருத்தலாம், அவர்கள் ஒரு மக்தப் மதரசாக்களை 100-200 பேர் குழந்தைகளுக்கு பாடம் நடத்தக்கூடியவர்களாக மாறலாம், அரபி மொழியை கற்றுக் கொடுக்கக்கூடியவர்களாக மாறலாம், குரானை கற்றுக் கொடுக்கக்கூடியவர்களாக மாறலாம். ஆனால் நம்முடைய சகோதரர்களே பலர் என்ன செய்கிறார்கள், தங்களுடைய கடமையான பணிகளை செய்ததற்கு பிறகு உண்டான மற்ற அனைத்து நேரங்களையும் டிவிகளுக்கு முன்பதாக, சீரியல்களுக்கு முன்பதாக, இன்னும் பல அனாச்சாரங்களுக்கு முன்பதாக வீணடித்துக் கொண்டிருக்கின்றார்கள். இதன் மூலமாக பாவத்தை சம்பாதிக்கின்றார்கள், மறுமைக்கு நரகத்திற்குண்டான டிக்கெட்டுகளை அட்வான்ஸாக வாங்கி வைத்துக் கொள்கிறார்கள்.
விடுவார்கள். இந்த உலகத்திலேயே அவர்கள் நரகத்தை பார்த்து விடுவார்கள். அவர்களுடைய குடும்பத்திலே நிம்மதி என்பது எடுக்கப்பட்டுவிடும். அவர்களுடைய குடும்பத்திலே மன சந்தோஷம் என்பது எடுக்கப்பட்டுவிடும். கணவன் மனைவி இருவருக்கும் இடையே உள்ள அன்பு எடுக்கப்பட்டுவிடும். பிள்ளைகளுக்கும் பெற்றோர்களுக்கும் இடையே உண்டான மரியாதை எடுக்கப்பட்டுவிடும். மொத்தமாக குடும்பத்திலே நஹூசத், அல்லாஹ்வுடைய லானத் என்பது இறங்கிவிடும். எந்த வீட்டிலே அல்லாஹ்விற்கு மாறு செய்யக்கூடிய சூழ்நிலை இருக்கிறதோ, அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு மாறு செய்யக்கூடிய சூழ்நிலை இருக்கிறதோ, எந்த வீட்டிலே அல்லாஹ்வுடைய எதிரிகள் ஷைத்தான்களுடைய காட்சிகள் பார்க்கப்படுகின்றனவோ கேட்கப்படுகின்றனவோ, நீங்கள் என்ன ஆதரவு வைக்கிறீர்கள், அல்லாஹ்வுடைய ரஹமத் அங்கே இறங்கும் என்பதாக, அல்லாஹ்வுடைய பரக்கத் அங்கே எப்படி இறங்கும் என்பதாக நீங்கள் ஆதரவு வைக்க முடியும் சொல்லுங்கள். எந்த இடத்திலே வணக்க வழிபாடுகள் நடக்கின்றனவோ, அல்லாஹ்வுடைய திக்ர்கள் செய்யப்படுகின்றனவோ, அல்லாஹ்வின் நினைவு கூறப்படுகின்றனவோ, அந்த இடத்திலே அல்லாஹ்வுடைய ரஹமத்துகள் அல்லாஹ்வுடைய பரக்கத்துகள் இறங்கும். அல்லாஹ்வு தஆலா அந்த குடும்பத்தார்களுக்கு இடையிலே ஒற்றுமையை ஏற்படுத்துவான். அல்லாஹ்வு தஆலா அந்த குடும்பத்தார்களுக்கு மன நிம்மதியை கொடுப்பான், சந்தோஷத்தை கொடுப்பான். அவர்களுடைய கஷ்டத்திலே அல்லாஹ் உதவி செய்வான். இன்று பார்க்கிறோம் நம்முடைய சமுதாயத்திலே செல்வம் அதிகமாகிக் கொண்டே செல்கிறது, வசதிகள் பெருகிக் கொண்டே செல்கிறது, ஆனால் குடும்பத்திலே நிம்மதி கிடையாது. கணவன் மனைவிக்கு இடையிலே எப்படி ஒரு ஆழமான உண்மையான அன்பு இருக்க வேண்டுமோ, எப்படி மனைவி கணவனை மதித்து நடக்க வேண்டுமோ, கணவனுக்கு கண்ணியத்தை கொடுக்க வேண்டுமோ, கணவனுடைய உயர்வை நெஞ்சிலே ஏந்தி இருக்க வேண்டுமோ, அந்த ஒரு சூழ்நிலையை நாம் பார்க்க முடிவது கிடையாது. எத்தனையோ பல இடங்களில் நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம், கணவன்மார்கள் வீட்டில் வேலையிலிருந்து வீட்டுக்கு சென்றால் இவர்களாகவே உணவை சூடுகாட்டி சமைத்து சாப்பிட்டு விட்டு படுக்க வேண்டிய சூழ்நிலை இருக்கிறது என்பதாக. காரணம் என்ன, இந்த மனைவிமார்கள் பெண்கள் என்ன செய்கிறார்கள், வீட்டிலே பல நீண்ட நேரம் டிவிகளை சீரியல்களை பார்த்து கொண்டு விட்டு தூங்கி விடுகின்றார்கள், அல்லது அடுத்து எழுந்திருத்து சீரியல் பார்க்க வேண்டும் என்பதற்காக அட்வான்ஸாக தூங்கி விடுகின்றார்கள். கணவன் வந்து எழுப்பினால் அதை கோபித்துக் கொள்கின்றார்கள். அது மட்டுமல்ல, கணவனுக்கு பணிவிடை செய்வதை கேவலமாக பார்க்கக்கூடிய பெண்களும் பலர் இருக்கின்றார்கள். கணவனுக்கு பணிவிடை செய்வது, கணவனுக்கு வேலை செய்வதை கேவலமாக பார்க்கக்கூடிய பெண்களும் பலர் இருக்கிறார்கள். அதிலும் குறிப்பாக பெண்களிலே சிலர் படித்து விட்டால், அல்லது மிகப்பெரிய பொருளாதார வசதி படைத்தவர்களில் இருந்து அவர்கள் வந்திருந்தால், தங்களை விட படிப்பிலே குறைவாக இருக்கக்கூடிய கணவனுக்கு, அல்லது தங்களை விட பொருளாதாரத்திலே குறைவாக இருக்கக்கூடிய கணவனுக்கு, அல்லது இந்த மாதிரி ஊர்களில் எடுத்துக்கொண்டால் இந்தியாவிலிருந்து கல்யாணம் பண்ணி கூட்டிட்டு வந்திருக்கிறாங்க, அந்த மாதிரி கணவனுக்கு இந்த ஊர் பெண்கள் வேலை செய்வார்களா, அங்க நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். நான் சிங்கப்பூர்ல இருந்துட்டு வந்ததுனால சொல்றேன், சிங்கப்பூர்ல இருக்கக்கூடிய பெண்களிலே பலர் அவருடைய பெற்றோர்கள் என்ன செய்கிறார்கள், தமிழ்நாட்டிலே வந்து திருமணம் முடித்து விட்டு அடித்து செல்கின்றார்கள். அந்த மாதிரி குடும்பத்தில் அந்த சிங்கப்பூரை சேர்ந்த ஊரை சொல்றேன், கோச்சு கொள்ளாதீங்க, எந்த ஊரா இருந்தாலும் சரி, இது எல்லாருக்கும் பொருத்தமானதுதான். அப்ப அந்த பெண்கள் என்ன செய்வது கிடையாது, ஏனென்று சொன்னால் அவர்களுடைய பார்வையிலே இந்தியா என்பது தரத்திலே குறைந்தது, தமிழ்நாடு என்பது தரத்திலே குறைந்தது, எனவே அங்கிருந்து வந்திருக்கக்கூடிய மாப்பிளைக்கு நம்ம வேலை செய்ய வேண்டியது கிடையாது, அவர் வேலையை அவரா பார்த்துக் கொள்ளணும். அவருக்கு சாப்பாடு சமைக்கிறது மட்டும்தான், அந்த சாப்பாடை எடுத்துக்கொண்டு வந்து போட்டு சாப்பிடுறதுல அவர் வேலைதான், அவர் தட்ட கழுவிக்கிறது அவருடைய வேலைதான். அன்பிற்குரிய சகோதரிகளே, அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சொல்லை கேளுங்கள், ஹுஸ்னு தபஉல் மினல் ஈமான். ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார், கணவனுக்கு அடகிய முறையில் பணிவிடை செய்து பணிந்து நடப்பது இறை நம்பிக்கையை சார்ந்தது. எப்படி கணவனுக்கு பணிவிடை செய்து பணிவாக நடந்து கொள்வது இறை நம்பிக்கையை சார்ந்தது. இதுல ரொம்ப நாம் பார்க்க பல குறை, இதுல இந்த குறைகள் அதிகமாக மார்க்கத்தை படித்த அதிமேதாவி பெண்களிடத்திலும் காணப்படுகின்றன. அவர்களும் என்ன செய்கிறார்கள், மார்க்கத்தை தொழுகை நோன்பு ஜகாத்து ஹஜ்ஜு இப்படிப்பட்ட வணக்க வழிபாடுகளில் தான் பார்க்கின்றார்களே தவிர, கணவனுக்கு செய்ய வேண்டிய பணிவிடைகளிலே அவர்கள் பார்ப்பது கிடையாது. இது மிகப்பெரிய கெட்ட குணத்திலே ஒன்று. அன்னை ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா சொல்லுகின்றார்கள், அவர்களிடத்திலிருந்து படித்து பாருங்கள் ஒரு கணவனுக்கு செய்ய வேண்டிய பணிவிடையை. அன்னை ஆயிஷா சொல்லுகின்றார்கள், ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு என்னுடைய இரண்டு கரங்களை கொண்டு நான் நறுமணம் பூசுவேன். அவர்கள் இஹ்ராம் கட்டுவதற்கு முன்பு அவர்களுடைய உடம்புக்கு என்னுடைய கரங்களை கொண்டு நான் நறுமணம் பூசுவேன். அவர்கள் இஹ்ராமை அவிழ்த்ததற்கு பிறகு என்னுடைய இரண்டு கரங்களை கொண்டு நான் இஹ்ராம் பூசுவேன். அவர்களுடைய இஹ்ராமுடைய ஆடைகளை நான் தயாரித்து வைப்பேன், நான் ரெடி செய்து வைப்பேன் என்பதாக. ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு என்ன வேண்டும், எந்த நேரத்திலே எது விருப்பம் என்பதாக அன்னை ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா தேடிக் கொண்டிருப்பார்கள். ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டு ஒன்றை செய்வதற்கு முன்பதாகவே ரசூலுல்லாஹ்வுடைய விருப்பத்தை தேடி செய்வார்கள். அன்னை ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா இடத்திலே ஒரு பெண் வந்து கேட்கின்றார்கள், எங்களுடைய கணவனுக்கு நாங்கள் எந்த அளவிற்கு எங்களை அலங்கரித்துக் கொள்வது, பொதுவாக இன்றைய பெண்கள் என்ன செய்வார்கள் தெரியுமா, வீட்டில் இருக்கும் போது பங்கரையாக இருப்பார்கள், கேவலமாக இருக்கும் அவர்களை பார்ப்பதற்கு. எங்காவது வெளியில் செல்வதாக இருந்தால் பட்டு புடவையிலிருந்து இருக்கக்கூடிய நகைகளிலிருந்து, அல்லது நகைகளே இல்லை என்றால் பக்கத்து வீட்டிலிருந்து இரவல் வாங்கிக் கொண்டு அதை அணிந்து கொண்டு செல்வார்கள். இதற்கு நாம் இந்த இடத்துல ஒரு ஹதீஸ் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும், அல் முத்தஷப்பஅ பிமா லம் யுஅதா கலாபிஸ் ஸௌபை ஸூரி. யார் ஒருவர் தன்னிடத்தில் இல்லாததை கொண்டு அலங்கரித்துக் கொள்கிறாரோ அவர் நிர்வாணமாக இருப்பவரை போன்று. யார் ஒருவர் தன்னிடத்தில் இல்லாததை கொண்டு அலங்கரித்துக் கொள்கிறார்களோ அவர்கள் யார், கலாபிசி சௌபை ஸூரின், நிர்வாணமாக இருப்பவரை போன்று. பலர் என்ன செய்கிறார்கள், பக்கத்து வீடுகளிலிருந்து, அண்டை வீடுகளிலிருந்து, தெரிந்தவர்களிடத்திலிருந்து, உறவினர்களிலிருந்து நகைகளை வாங்கி அணிந்து கொண்டு விழாக்களுக்கு சென்று, இதெல்லாம் என்னுடைய நகை, இதெல்லாம் எனக்கு சொந்தமானது, இதெல்லாம் என்னுடைய கணவன் வாங்கி கொடுத்தது, அல்லது என்னுடைய தந்தை வீட்டிலிருந்து எனக்கு கொடுக்கப்பட்டது என்பதாக பெருமை பேசுகின்றார்கள். இவர்கள் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பார்வையில் யார், கலாபிசி சௌபை ஸூரின், நிர்வாணமாக இருப்பவர்களை போன்று. அல்லாஹ் எந்த அளவிற்கு கேவலம் பாருங்கள். சரி, இந்த பெண்கள் என்ன செய்கிறார், வெளியிலே செல்லும் போது இப்படி அலங்கரித்துக் கொண்டு செல்வார்கள். கடை தெருவுக்கு செல்வதாக இருந்தாலும் சரி, அல்லது உறவினர் வீட்டுக்கு செல்வதாக இருந்தாலும் சரி, கணவன் வீட்டிலே இருக்கும் பொழுது கணவன் கண்குளிர பார்க்கும்படி அழகிய முறையிலே உடை உடுத்த மாட்டார்கள், குடித்து சுத்தமாக இருக்க மாட்டார்கள். இவர்கள் எல்லாம் முஸ்லிம்களை சேர்ந்தவர்கள் என்று நான் ஏற்றுக்கொள்வது கிடையாது. காரணம், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கட்டளை அப்படித்தான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னார்கள், அழகிய பெண்ணுக்குண்டான இலக்கணம் என்ன தெரியுமா, நீ அவளை பார்க்கும் பொழுது உனது மனதிலே மகிழ்ச்சி ஏற்பட வேண்டும். சுப்ஹானல்லாஹ், அல் பர்அத்து ஸாலிஹா இதா ரஐதஹா சர்ரத்க, நீ அவளை பார்க்கும் பொழுது உன் கண்கள் குளிர வேண்டும். வ இதா அமர்தஹா அதஅக, நீ அவளுக்கு ஒன்றை சொன்னால் உடனடியாக அவள் அதை செய்ய வேண்டும். நீ அவளுக்கு ஒரு காரியத்தை, ஒரு வேலையை சொன்னால் உடனடியாக அவள் அதை செய்ய வேண்டும். இது யாருடைய அடையாளம், நல்ல பெண்களுடைய அடையாளம் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹாவுடைய இந்த செய்தியை நாம் கேட்டு வருகின்றோம். ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹாவிடத்தில் அந்த பெண்கள் கேட்கிறார்கள், என்னுடைய கணவனுக்கு நான் எப்படி என்னை அலங்கரித்துக் கொள்வது. சுப்ஹானல்லாஹி ரப்பில் ஆலமீன். அன்னை ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா சொல்வதை கேளுங்கள் சகோதரிகளே, உன்னுடைய கண்ணை கழட்டி அதை மிக அழகிய முறையிலே மீண்டும் பொருத்திக் கொள்ள முடியும் என்று சொன்னால் உனது கணவனுக்காக அதையும் நீ செய்து கொள். சுப்ஹானல்லாஹி ரப்பில் ஆலமீன். எந்த அளவிற்கு உன்னுடைய கண்கள் இருப்பது உன்னுடைய கணவனுக்கு கவர்ச்சியாக தெரியவில்லை என்று சொன்னால் அந்த கண்களை கழட்டி அழகிய முறையில் பொறுத்துக் கொள்ள முடியும், அதற்கு ஒரு வாய்ப்பு இருக்கிறது என்று சொன்னால் அதையும் நீ செய்து கொள். அல்லாஹ் அக்பர். ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா சொல்கின்றார்கள், உங்களிலே ஒருவர் தன்னுடைய கணவன் வேலையிலிருந்து திரும்பும் போது, தன்னுடைய கணவன் வெளியிலிருந்து திரும்பும் பொழுது அவனுடைய கால் தூசியை தன்னுடைய முகத்தை கொண்டு சுத்தப்படுத்தினாலும் கணவனை முழுமையான முறையில் கண்ணியப்படுத்தியவளாக ஆக மாட்டாள். எந்த அளவிற்கு அன்னை ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா ஒரு கணவனுடைய உரிமையை, கணவனுக்கு செய்ய வேண்டிய பணிவை, கடமையை நம்முடைய பெண்களுக்கு உணர்த்தி இருக்கின்றார்கள். ஒரு கணவன் வெளியிலிருந்து வரும் பொழுது அவனுடைய காலில் இருக்கக்கூடிய தூசியை, அவனுடைய காலில் இருக்கக்கூடிய தூசியை முகத்தை கொண்டு சுத்தம் செய்தாலும் கூட கணவனை முழுமையான முறையில் கண்ணியப்படுத்தியவர்களாக மாட்டீர்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கின்றார், ஸஹீஹான ஹதீஸ் முஸ்னதுல் பஸாரில் இருக்கின்றது, ஒரு பெண் கணவனுடைய கையில் இருக்கக்கூடிய, உடம்பில் இருக்கக்கூடிய காயத்தை, அந்த காயத்திலிருந்து வரக்கூடிய சீல் சலங்களை, ரத்தங்களை தனது நாவை கொண்டு சுத்தப்படுத்தினாலும் கணவனுடைய ஹக்கை நிறைவேற்றியவளாக ஆக மாட்டாள். அப்படி சொல்லவில்லை, அப்படி ஒரு பெண் பணிந்து நிறைவேற்றினாலும் கூட கணவனுடைய ஹக்கை முழுமையாக அவள் நிறைவேற்றியவளா என்றால் இல்லை. அந்த அளவிற்கு கணவனுடைய உரிமை கொடுக்கப்படுகின்றது. அதாவது யார் மார்க்க கல்வியை படித்து வந்திருக்கின்றார்களோ அவர்களிலே பலர் என்ன செய்கிறார்கள், இந்த பேலன்ஸை விட்டு விடுகின்றார்கள். இங்கிருந்து போனோம்னு சொன்னா இந்த அழைப்பாளர்கள் எப்படி உருவாகலாம் என்று பார்க்கும் பொழுது நம்முடைய பெண்களுக்கு நாம் சொன்னோம், எந்த அளவிற்கு அவர்கள் தங்களுடைய நேரங்களை பயன்படுத்தினால் ஹராமான விஷயங்களை விட்டு தங்களுடைய நேரங்களை பாதுகாத்துக் கொண்டாலே அவர்கள் மிகச்சிறந்த மார்க்க அறிஞர்களாக, கல்வியை சேர்ந்தவர்களாக அவர்கள் மாறிவிடலாம். தங்களுடைய வீட்டை ஒரு பல்கலைக்கழகமாக மாற்றலாம். அந்த வீட்டிலிருந்து பக்கத்து வீடு, அண்டை வீடு, தெரிந்த வீடு எல்லோருக்கும் மார்க்க கல்வியின் ஒளி சேரக்கூடிய அளவுக்கு அவர்கள் தங்களை மாற்றிக்கொள்ளலாம். அதுபோன்றுதான் ஆண்களும், அவர்கள் 8 மணி நேரம் 10 மணி நேரம் வேலை செய்தாலும், குறைந்தது ஒவ்வொரு நாளும் நேரத்தை கொடுக்க முடியவில்லை என்றாலும் கூட அவர்கள் வாரத்திற்கு 3 முறை குறைந்தது 1 மணி நேரத்திலிருந்து 2 மணி நேரம் கொடுத்தால் இன்ஷா அல்லாஹ் 3 ஆண்டுகளுக்குள் யோசித்து பாருங்கள், அல்லாஹ் கொடுத்த 60 வயதுகளிலே மூன்று வருடம், அதுவும் வாரத்திற்கு 3 மணி நேரங்கள் கொடுக்க முடியாது. கொடுத்தால் உங்களிலே ஒவ்வொருவரும் சிறந்த மார்க்க அறிஞராக, மார்க்கத்தை போதுமான அளவிற்கு தெரிந்து கொண்டு மக்களை அல்லாஹ்வின் பக்கம் அழைக்கக்கூடியவர்களாக மாறலாம். இன்று பல குழப்பங்கள், சிந்தனை சீர்கேடுகள், வழிகேடுகள், சமுதாயத்தில் இப்படிப்பட்ட பின்னடைவுகள் நிகழ்ந்திருப்பதற்கு காரணம் என்ன? நம்மிலே பெரும்பாலான மக்களுக்கு மார்க்கத்தை பற்றி உண்டான விழிப்புணர்வு கிடையாது, ஹலால் ஹராமை பற்றி உண்டான அறிவு கிடையாது. உதாரணத்திற்கு எடுத்துக்கொள்ளுங்கள், திருமணம் முடிக்கக்கூடிய ஆண்கள் பெண்கள், இவர்களுக்கு தங்களுடைய திருமணத்திற்கு பிறகு எது ஹலால் எது ஹராம் என்று தெரியுமா? நம்முடைய சமுதாய பெண்களில் ஆண்களிலே ஒரு சின்ன கணக்கு போடுங்கள். நீங்கள் உங்களுடைய பெண் பிள்ளையை மனம் முடித்து வைக்கின்றீர்கள், உங்களுடைய ஆண் பிள்ளையை மனம் முடித்து வைக்கின்றீர்கள். திருமணத்திற்கு பிறகு என்னுடைய மனைவியிடத்திலே நான் எப்படி நடந்து கொள்ள வேண்டும், அவரிடத்திலிருந்து எனக்கு எது ஹலால், அதுபோன்று பெண் தனது கணவனிடத்திலே தனக்கு எது ஹலால் எது ஹராம், எப்படி தன்னை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்ற எந்த விதமான மார்க்க அடிப்படை அறிவு இல்லாமல் அவர்கள் வாழ்க்கையிலே தள்ளப்படுவதால் பலவிதமான விபரீத விளைவுகளை பார்க்கிறோம். இத்தனை விவாகரத்துகள் இன்று நடைபெறுகின்றனவே, இதனுடைய மூல காரணங்கள் என்ன? கணவனும் திருமணத்தை பற்றி உண்டான அறிவு இல்லாமல் இருக்கின்றான், மனைவியும் திருமணத்தை பற்றி உண்டான அறிவு இல்லாமல் இருக்கின்றார்கள். இது எங்கிருந்து ஆரம்பிக்கிறது என்று சொன்னால், ஒரு பெண்ணை தேர்ந்தெடுப்பதிலிருந்து அல்லது ஒரு ஆணை தேர்ந்தெடுப்பதிலிருந்து இந்த குழப்பங்கள் ஆரம்பிக்கின்றன. பெண் தனக்கு அல்லாஹ் கொடுத்திருக்கக்கூடிய உரிமையை அறிவது கிடையாது, அதுபோன்று ஆண் தனக்கு அல்லாஹ் கொடுத்திருக்கக்கூடிய வழிகாட்டலை தெரிந்து வைத்திருப்பது கிடையாது. உலக ஆதாயங்கள் அல்லது பணம் இது போன்ற உலக வசதிகளை அடிப்படையாக வைத்து அங்க திருமணங்கள் நடக்கப்படுவதால் அந்த திருமணங்கள் நாளடைவில் குழப்பம் அடைந்து விடுகின்றன, அந்த வீடுகள் சிதிலடைந்து விடுகின்றன, அந்த வீடுகளிலே நிம்மதிக்கு பதிலாக மன சஞ்சலங்களும் அன்பான வாழ்க்கைக்கு பதிலாக வெறுப்பான வாழ்க்கையும் தான் அங்கே காணப்படுகிறது. இது விஷயத்திலும் நாம் கவனம் இருக்க வேண்டும். இப்போது இந்த அழைப்பு பணி என்று நாம் எடுக்கும் பொழுது சிலர் என்ன செய்கிறார்கள், மார்க்க அறிஞர்களிலும் சிலர், அதுபோன்று மற்ற பொதுவான பார்ட் டைம் அழைப்பாளர்களிலும் சிலர் என்ன செய்கிறார்கள் என்று சொன்னால், உலகத்தையும் நாம் சம்பாதித்துக் கொள்ள வேண்டும், நம்முடைய உழைப்பிலே நாம் இருக்க வேண்டும் என்பதாக அவர்கள் எண்ணிக்கொண்டு நாளடைவில் என்ன செய்கிறார்கள் என்று சொன்னால், துன்யா அவர்களிடத்திலே மிகைத்து முற்றிலுமாக துன்யாவின் பக்கம் சென்று விடுகின்றார்கள். கொஞ்ச நஞ்சம் செய்து கொண்டிருந்த அந்த அழைப்பு பணியை அப்படியே விட்டு விடுகின்றார்கள். இது மிக ஒரு தவறான நிலை, இது மிகப்பெரிய ஒரு ஆபத்தான நிலைமை. இந்த நிலைமை தொடர்ந்தால் நாளடைவிலே இவர்களிடத்திலிருந்து இவர்கள் கற்றுக்கொண்ட மார்க்கம் இல்லாமல் ஆகுவதற்கு, இவர்களிடத்திலிருந்து அந்த மார்க்க பற்றி எடுபட்டு ஒரு சாதாரண ஒரு முஸ்லிமிடத்தில் இருக்கக்கூடிய அடிப்படை இஸ்லாமிய அறிவு கூட இல்லாமல், அடிப்படை ஒழுக்கம் கூட இல்லாமல் ஆகுவதற்கு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு இருக்கிறது. பலரை நாம் பார்த்திருக்கிறோம், மார்க்க கல்வியை படித்துவிட்டு அவர்கள் முற்றிலுமாக இந்த மக்களை சார்ந்திருக்க கூடாது என்று கூறி துன்யாவை சம்பாதிப்பதிலே, இந்த உலக வாழ்க்கையினுடைய வசதிகளை தேடிக் கொள்வதில் ஈடுபட்டு முற்றிலுமாக மார்க்கத்தை புறக்கணித்து விட்டு சென்ற நிலைமையும் நாம் பார்க்கிறோம். ஆகவே இது விஷயத்திலே அழைப்பாளர்கள் மார்க்க அறிஞர்கள் நடுநிலையை பேண வேண்டும். தன்னுடைய உலக வாழ்க்கைக்கு தேவையான ஆதாரத்தை தேடுவதிலும் அவர்கள் நடுநிலைமையை கையாள வேண்டும், மார்க்கத்தை பரப்புவதில் அவர்கள் தங்களுடைய கவனத்தை குறைத்துவிடக் கூடாது. இந்த விஷயத்திலே நடுநிலைமை தவறினால் இப்படி சரிந்தாலும் சரி ஆபத்து, இந்த பக்கம் சரிந்தாலும் சரி ஆபத்து. மார்க்கத்தை பரப்புகிறேன் என்பதாக சொல்லி மக்களுடைய மக்களிடத்திலிருந்து பெறப்படக்கூடிய அன்புகளை அன்பளிப்புகளை எதிர்பார்த்து தன்னை கேவலப்படுத்திக் கொண்டாலும் அதுவும் தவறு. அல்லது நான் உலகத்தை சம்பாதித்துக் கொள்கிறேன், என்னுடைய சுயக்காலில் நின்று கொள்கிறேன், அதற்கு பிறகு அழைப்பு பணி செய்கிறேன் என்று சொல்லி முற்றிலுமாக துன்யாவிலே மூழ்கி மார்க்கத்தை புறக்கணித்துச் செல்வதும் தவறு. இந்த விஷயத்திலே மார்க்க அறிஞர்களும் சரி அழைப்பு பணியாளர்களும் சரி ஒவ்வொரு முஸ்லீமும் சரி கவனத்தில் வைக்க வேண்டும். அடுத்ததாக 6வது படிப்பினை, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கை வரலாற்றை நாம் பார்த்தால், அவர்கள் மக்களை இஸ்லாமின் பக்கம் அழைப்பதற்கு முன்பதாகவே, மக்களை நேர்வழியின் பக்கம் அழைப்பதற்கு முன்பதாகவே, மக்களுக்கு அழகிய ஒழுக்கங்களை நற்பண்புகளை சொல்வதற்கு முன்பதாகவே, தாங்கள் அழகிய பண்புடையவராக நற்பண்புடையவர்களாக ஒழுக்கமிக்கவர்களாக இருந்தார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கை அழைப்பு பணிக்கு முன்பே கரைபடியாத தூய வாழ்க்கையாக இருந்தது. எந்த ஒருவரும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சுட்டிக்காட்டி அவர்களின் பக்கம் தங்களுடைய விரலை நீட்டி அவர்களை ஏன் நீ முன்னாடி இப்படி இருந்தாயே இப்படி இப்போது இப்படி பேசுகிறாயே என்று கேலி பண்ணக்கூடிய அளவிற்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வாழ்க்கை இருந்ததில்லை. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வின் புறத்திலிருந்து தாங்கள் அழைப்பாளராக அனுப்பப்படுவோம் என்ற இல்ம் ஏற்படுவதற்கு முன்பே அவர்கள் இயற்கையாகவே தங்களுக்கு அல்லாஹ் கொடுத்திருந்த அந்த அழகிய அறிவை கொண்டே தங்களுடைய வாழ்க்கையை பாதுகாத்திருந்தார்கள். எந்த விதமான ஒழுங்கீனமான செயலையும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்தது கிடையாது. இசை கூட ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டது கிடையாது. ஒரு சமயம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த காபாவை கட்டுவதற்காக கற்களை சுமந்து கொண்டு சென்ற பொழுது அப்போது அப்பாஸ் ரழியல்லாஹு அன்ஹு சொல்கின்றார்கள், நீங்கள் இப்படி கற்களை சுமந்து செல்வது உங்களுக்கு சிரமமாக இருக்கிறது, உங்களுடைய ஆடையை கழட்டி நீங்கள் உங்களுடைய புஜத்தில் வைத்துக் கொண்டால் அது கற்களை சுமக்கும் போது வலி ஏற்படாது என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கழட்ட நினைத்தார்கள். அல்லாஹு தஆலா அவர்களுக்கு மயக்கத்தை போட்டு விட்டான். அந்த அளவிற்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாதுகாக்கப்பட்டார்கள். நம்மை நாம் பெறக்கூடிய இந்த படிப்பினை என்னவென்று சொன்னால், நம்முடைய வாழ்க்கையை எப்போதுமே நாம் தூய்மையாக வைத்துக் கொள்ள வேண்டும். சிலர் என்ன செய்வார்கள், பொறுப்புகள் வந்தால் பார்க்கலாம் அப்போது நாம் நல்லவர்களாக மாறிவிடலாம் என்று, பொறுப்புகள் இல்லாமல் இருக்கும் பொழுது என்னென்ன தவறுகளை செய்ய முடியுமோ, என்னென்ன முறையிலே வாழ்க்கையிலே தவறான இன்பங்களை தவறான வழியிலே அனுபவிக்க முடியுமோ எல்லாவற்றையும் செய்து கொள்வார்கள். பொறுப்புகள் என்று வந்ததற்கு பிறகு அவற்றையெல்லாம் விட்டுவிட்டு இப்போது சமுதாயத்தை திருத்துவதற்காக சமுதாயத்திற்கு முன்னோடிகளாக மாற நினைப்பார்கள். இவர்களை மக்கள் மதிப்பது கிடையாது. ரொம்ப சர்வசாதாரணமாக மக்கள் ஒரு வார்த்தையை சொல்லிவிடுவார்கள், உங்களை பத்தி தெரியும், நீங்க முன்னாடி எப்படி இருந்தீங்கன்னு சொல்லி, உங்களை பற்றி தெரியும், உங்களுடைய வாலிப காலம் எப்படி கழிந்தது என்பதாக இலக்காரமாக பேசிவிடுவார்கள். அவர்களுடைய அந்த அழைப்பை அவர்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள், அதற்கு ஒரு கண்ணியம் கொடுக்க மாட்டார்கள். இன்னும் பலர் எந்த அளவிற்கு குற்றம் சாட்டுவார்கள் என்று சொன்னால், தங்களுடைய அந்த தவறுகளை எல்லாம் மறைப்பதற்கு, தங்களை சமுதாயத்திலே இப்போது ஒரு தலைவர்களாக ஆக்குவதற்காக இப்போது இவர்கள் நன்மையை ஏவுகிறார்கள், தீமையை தடுக்கின்றார்கள், இப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை நமக்கு சொல்லுகிறார்கள் என்று அவர்களின் மீது சமுதாய மக்கள் சர்வசாதாரணமாக குற்றங்களை சுமத்தி விடுவார்கள். இந்த விஷயத்திலே நாம் கவனமாக இருக்க வேண்டும். அல்லாஹு தாலாவுடைய இந்த தீனை பொறுத்தவரை அல்லாஹுவிடத்திலே தௌபாவுடைய கதவு என்பது எப்போதும் திறந்திருக்கிறது. தௌபாவுடைய கதவு அல்லாஹுவிடத்திலே எப்போதும் திறந்திருக்கிறது. மனமுருகி நீங்கள் தௌபா செய்தால் அல்லாஹு தாலா உங்களுடைய பிழை பொறுப்பை ஏற்றுக்கொள்கிறான். யாரு தௌபா கேட்டாலும் சரி, அல்லாஹு தாலா அவர்களுடைய அந்த பாவ மன்னிப்பை ஏற்றுக்கொள்வதற்கு அவன் தயாராக இருக்கின்றான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கின்றார்கள், அல்லாஹ் அஃப்ரஹு பி தௌபத்தி அப்திஹி, அல்லாஹ் தன்னுடைய அடியானுடைய தௌபா பிழை பொறுப்பை கொண்டு மிக சந்தோஷம் அடைகின்றான். அல்லாஹு அஃப்ரஹு பி தௌபத்தி அப்திஹி. உதாரணம் சொல்லி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கின்றார்கள், உங்களிலே ஒருவர் தன்னுடைய வாகனம் தவறிவிட்டதற்கு பிறகு அந்த வாகனத்தை பெற்றுக்கொண்டால் எப்படி மகிழ்ச்சி அடைவார், அதைவிட அதிகமாக அல்லாஹு தஆலா மகிழ்ச்சி பெறுகிறான், சந்தோஷம் அடைகிறான். ஒரு அடியான் வழி தவறி சென்றுவிட்டு மீண்டும் தன்னிடத்திலே வரும்போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எவ்வளவு அழகான உதாரணத்தை சொல்கின்றார்கள் பாருங்கள். ஒருவர் பாலைவனத்திலே செல்கின்றார், தன்னுடைய வாகனத்திலே அவர் வாகன பயணத்திலே களைப்பு ஏற்பட்டு ஓய்வெடுப்பதற்காக இறங்கும் பொழுது தன்னுடைய பயண சாமான்களை எல்லாம் வாகனத்திலே கட்டிவிட்டு ஒரு மரத்தடியிலே தூங்குகின்றார். எழுந்திருத்து பார்த்தால் அந்த வாகனத்தை காணவில்லை, கண்ணுக்கு எட்டிய தூரம் வரை வாகனம் தெரியவில்லை. எந்த வழிக்கு செல்வது, இவர் ஊரை அடைய வேண்டும் என்று சொன்னால் எத்தனையோ பல நூறு மைல்கள் இருக்கின்றன. வாகனம் இல்லாமல், அதற்குண்டான சாமான்கள் இல்லாமல் இவர் அந்த ஊரை அடைய முடியாது. இந்த நேரத்தில் இவர் என்ன நினைக்கிறார், நாம் எவ்வளவு தூரம் நடந்தாலும் சரி மரணிக்க வேண்டியதுதான் ஊர் போய் சேர்வதற்கு முன்பதாக. ஏன் அவ்வளவு தூரம் நடந்து போய் கடைசியில் கஷ்டப்பட்டு மரணிக்க, இந்த இடத்துல படுத்தே மரணித்து விடுவோம் என்பதாக படுத்து திரும்ப தூங்கி விடுகின்றார். எவ்வளவு தூரம் நடந்தாலும் கடைசியில மௌத்து நிச்சயம்தான், ஊருக்கு போய் சேர முடியாது. தண்ணி தாகத்துல செத்து போவோம், அல்லது பசியில செத்து போவோம், அல்லது கால் கடுக்க நடந்து வெயிலில் செத்து போவோம், அதுக்கு திரும்ப இந்த இடத்திலே படுத்து படுத்தே செத்து போயிடுவோம் என்பதாக திரும்ப அந்த இடத்திலே படுத்துக் கொள்கிறார். அயர்ந்து தூங்கியதற்கு பிறகு அவர் கண் விழித்து பார்த்தால் அவருடைய வாகனம் அவருடைய தலைமாட்டிலே நிற்கிறது. கண் விழித்து பார்த்தால் அவருடைய வாகனம் அவருடைய தலைமாட்டிலே இருக்கிறது. அல்லாஹு அக்பர். இந்த நேரத்திலே அவருடைய மகிழ்ச்சி எப்படி இருக்கும் பாருங்கள். அவர் மகிழ்ச்சி பொங்க சந்தோஷத்திலே என்ன சொல்கிறோம் என்று தெரியாமல், யா அல்லாஹ் அன்த அப்தி அன ரப்புக, யா அல்லாஹ் நான் உன்னுடைய ரப்பு, நீ என்னுடைய அப்தி என்று சொல்லிவிடுகிறார். எப்படி சொல்ல நினைத்தார், யா அல்லாஹ் நீ என்னுடைய ரப்பு, நான் உன்னுடைய அப்தி என்று சொல்ல நினைத்தவர் மகிழ்ச்சி பெருக்கிலே சந்தோஷ மிகுதியிலே என்ன சொல்லிவிடுகின்றார், யா அல்லாஹ் நான் உன்னுடைய ரப்பு, நீ என்னுடைய அப்தி என்பதாக. அல்லாஹ் அக்பர். இதை விட அதிகமாக அல்லாஹ் சந்தோஷப்படுகிறான் உங்களில் ஒருவர் தௌபா கேட்கும் போது, உங்களில் ஒருவர் மன்னிப்பு கேட்கும் போது, அல்லாஹ்வுடைய கருணை சங்கையை பாருங்கள் அன்பிற்குரியவர்களே.
فأولئك يبدل الله سيئاتهم حسنات.
الله أكبر. ஆகவேதான் அல்லாஹ்வுடைய பெயர்களிலே ஒன்று என்ன? அல் கரீம்.
يا ايها الانسان ما غرك بربك الكريم.
மனிதனே, சங்கமிக்க தயாளனான உன்னது இறைவனை விட்டு உன்னை எது ஏமாற்றுகிறது? அல் கரீம். எப்படிப்பட்ட கரீம் அல்லாஹு தஆலா? அவனை விட தயாளன் சங்கையாளன் யாரும் இருக்க முடியாது. ஏன் என்று சொன்னால், நம்மிலே யாராவது ஒருவருக்கு தவறு செய்தால் ஒரு முறை மன்னிப்பார்கள், இரண்டு முறை மன்னிப்பார்கள், மூன்றாவது முறை அவரை விரட்டி விடுவார்கள். அல்லாஹு தஆலா அளவில்லாமல் மன்னிக்கின்றான். அவனிடத்தில் மன்னிப்புக்கு அளவு என்பது கிடையாது.
யம்னா ஆதம் லவ் அதைதனி பிகுராபில் அர்தி கதாயா ثumma astaghfartani laghfartu lak fala ubali.
ஆதமுடைய மகனே, பூமி நிரம்ப தவறுகளை செய்து வந்தாலும்,
லவ் பலகத் ஸுனூபுக்கு அனான ஸமா,
உன்னுடைய தவறுகள் குற்றங்கள் பிழைகள் வானத்தின் முகட்டை தொட்டாலும், நீ என்னிடத்தில் மன்னிப்பு கேட்டால், இறைவா என்னை மன்னித்து விடு என்று கூறினால், நான் உன்னை மன்னித்து விடுவேன். ஃபல உபாலி, என்னை யாரும் ஏன் என்று கேட்க முடியாது, என்னை யாரும் ஏன் என்று கேட்க முடியாது, நான் எதையும் பற்றி கவலைப்பட மாட்டேன். சுப்ஹானல்லாஹ் ரப்பில் ஆலமீன். எப்படி அல்லாஹ் மன்னிக்கின்றான்? அல்லாஹ் சொல்லுகின்றான் சூரத்துல் ஃபுர்கான்,
இல்லா மன் தாப வ ஆமன வ அமில அமலன் சாலிஹா.
ஈமானை புதுப்பித்துக் கொண்டு தௌபா கேட்டு யார் அமல்களை சீர்திருத்தம் செய்து கொள்கிறார்களோ, அவர்களுடைய பாவங்களை எல்லாம் நான் நன்மைகளாக மாற்றுகின்றேன். மன்னிப்பது மட்டுமல்ல, செய்த பாவங்களின் எண்ணிக்கை அளவிற்கு அல்லாஹ் நன்மைகளை தர காத்திருக்கிறான். இதற்கு மேல் நாம் தௌபாவை தாமதப்படுத்தினால் யார் துரதிருஷ்டவாளிகள், யார் அபாக்கியவான்கள்? யோசித்து பாருங்கள். நாளை மறுமையிலே மைதானத்திலே மஹ்ஷரிலே மனிதன் வருவான், அல்லாஹ் கொடுப்பான், உன்னுடைய அமல்களுடைய ஏட்டை படித்துப்பார் என்பதாக. இவன் யார்? தௌபா செய்து விட்டு அல்லாஹ்விடத்திலே வந்திருப்பான். படித்து பார்த்தால் நன்மைகள் ஏராளமாக எழுதப்பட்டிருக்கும், பதியப்பட்டிருக்கும். அந்த நேரத்திலே அல்லாஹ்விடத்திலே அந்த அடியான் கேட்பான், பயந்து பயந்து, வேறு யாருடைய ஏடுகளையாவது புத்தகத்தையாவது என்னிடத்திலே கொடுக்கப்பட்டு விட்டதா என்று. அந்த அடியான் அல்லாஹ்விடத்திலே கேட்பான், யா அல்லாஹ், இவையெல்லாம் நான் செய்த அமல்களா என்பதாக. அல்லாஹ் கூறுவான், நீ செய்த அமல்கள் தான். யா அல்லாஹ், இவ்வளவு அமல் நான் செய்யலையே. அப்ப அல்லாஹ் சொல்லுவான், நீ பாவங்கள் செய்தாயல்லவா. யா அல்லாஹ், நீ பாவங்கள் செய்தாயல்லவா, அதற்கு பிறகு தௌபா மன்னிப்பு கேட்டாயல்லவா, உனது பாவங்களை எல்லாம் நன்மைகளாக நான் மாற்றிவிட்டேன். அப்ப இந்த அடியா நல்லா இடத்துல சொல்லுவான், யா அல்லாஹ், இன்னும் கொஞ்சம் தப்பு பண்ணனே, அது கணக்கு காணுமே என்ன சொல்லுவான், யா அல்லாஹ், இன்னும் சில தப்புகளா இருந்துச்சு, அதை காணுமே, நீ படிச்சு பாருங்க, எல்லாமே இருக்கும். அல்லாஹ்விடத்துல எந்த ஒன்றுமே விடுபடாது. இப்படி அல்லாஹ்வுடைய கருணையை உண்மையிலே நம்பக்கூடியவர்கள் பாவம் செய்ய மாட்டார். இந்த துன்யால அல்லாஹ் தன்னுடைய கொடையாளி, அல்லாஹ் தன் மீது இரக்கமுள்ளவர் நினைக்கும் பொழுது பாவம் செய்வதற்கு நமக்கு நினைப்பு வராது. யார் ஒருவர் அல்லாஹ் கரீம் கரீம் என்று சொல்லிக் கொண்டு பாவம் செய்கிறார்களோ, அவர்கள் உண்மையில் அல்லாஹுவை கண்ணியப்படுத்தவில்லை, மதிக்கவில்லை. உங்களுடைய முதலாளி உங்களை கண்ணியப்படுத்துகிறார், உங்கள் மீது நல்ல நம்பிக்கை வைத்திருக்கிறார் என்று சொன்னால், அவர் மீது நீங்கள் நல்ல எண்ணம் வைத்திருக்கிறீர்கள், மதிக்கிறீர்கள் என்று சொன்னால், அவருக்கு மாற்றமாக நீங்கள் நடப்பீங்களா? அப்படி நடந்து கொண்டு நீங்கள் அவரை மதிக்கிறீர்கள் என்று சொன்னால், உங்களையே ஏமாற்றிக் கொள்கிறீர்கள். போலியான மரியாதை என்று அர்த்தம். இதுதான் அல்லாஹுடைய விஷயத்திலும் நாம் கவனத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆல அவ்வளவு மன்னிக்கக்கூடியவன். நம்முடைய நாம் உண்மையிலேயே மனமுருகி தௌபா கேட்டால் அல்லாஹு தஆலா நம்முடைய பாவங்களை மன்னிப்பது மட்டுமல்ல, அந்த பாவங்களை அழித்து நமக்கு நன்மைகளை கொடுத்து விடுகின்றான். இந்த விஷயத்தை நாம் எதற்கு சொல்கிறோம் என்று சொன்னால், இப்படி தங்களுடைய கடந்த கால வாழ்க்கைக்கு யார் பாவ மன்னிப்பு கேட்டு திருந்தி வருகின்றார்களோ, அவர்களும் உண்மையிலேயே தங்களுடைய கடந்த கால வாழ்க்கையை நினைத்து வருந்தி அதற்காக வேண்டி நான் குறிந்து அவர்கள் இந்த அழைப்பு பணி செய்யாமல் இருந்து விடக்கூடாது. தெரிந்த நிலையிலே தனக்கு இப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பு வரும், சமுதாய மக்களை திருத்த வேண்டிய பொறுப்பு தனக்கு இருக்கிறது என்று தெரிந்து கொண்டிருக்கும் பொழுது, நாம் அந்த பொறுப்பை எடுத்துக் கொள்ளும் போது அதற்கு பிறகு நம்மை திருத்திக் கொள்ளலாம், இப்போது நாம் நமது வாலிபத்தை தவறான வழியிலே கழித்துக் கொள்ளலாம் என்று நினைத்து ஒருவர் இருந்து விடக்கூடாது. காரணம், நிலைமை எப்படி மாறுமோ, தௌபாவுடைய வாய்ப்பு இல்லாமல் இவர் மரணித்து விட்டால், அல்லது அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை ஏற்படுவதற்கு முன்பே இவருக்கு மரணம் வந்துவிட்டால், எத்தனையோ நாம் நிகழ்வுகளை பார்க்கிறோம். வாலிப காலத்தில் மரணிக்கக்கூடிய பலரை நாம் பார்க்கிறோம். பல விபத்துகள் மரணித்து விடுகின்றார்கள், சில நிகழ்வுகளிலே அவர்கள் மரணித்து விடுகின்றார்கள். எனவே தௌபாவை எப்போதுமே ஒரு முஸ்லிம் செய்து அல்லாஹ்விடத்திலே தூய்மையானவனாக இருக்க வேண்டும். தங்களை முடிந்த அளவு பாவ கரைகளை கொண்டு தங்களுடைய வாழ்க்கையை கரைபுடிய வைத்துக் கொள்ளாமல் எந்த விதத்திலும் சரி, போய் பேசுவது, புறம் பேசுவது, சமுதாய சொத்துகளிலே மோசடி செய்வது, அல்லது ஒழுங்கீனமான முறையிலே தவறான முறையிலே நடப்பது, மது அருந்துவது, அல்லது விபச்சாரத்திற்கு செல்வது, அல்லது தவறான பெண்களுடனே பழக்கம் இருப்பது, இப்படி எந்த விதத்திலும் சரி தங்களுடைய வாழ்க்கையை ஒவ்வொரு முஸ்லீமும் கரைபடியாமல் பாதுகாத்துக் கொள்வது கட்டாய கடமை. அப்போதுதான் அவர் மக்களுக்கு நன்மையை ஏவும் போது, தீமையை தடுக்கும் பொழுது அவருடைய அழைப்பு பணி உண்மையிலேயே ஒரு நல்ல பாடங்களை ஏற்படுத்தக்கூடியதாக, மக்களுக்கு மத்தியிலே நல்ல மாற்றங்களை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கும். அவரை மக்கள் பார்க்கும் பொழுதும் சந்தோஷத்துடனே மகிழ்ச்சியுடனே கண்ணியப்படுத்தி வருவார்கள். இல்லை என்று சொன்னால், நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் செஞ்சுட்டு இப்ப நீங்க மாறிட்டு எங்களுக்கு அறிவுரை சொல்கிறீர்களா என்று சொல்லி மக்கள் அவரை விட்டு திரும்பி விடுவார்கள். உண்மையான அன்பை, உண்மையான பாசத்தை மக்களிடத்திலிருந்து பெற முடியாது. அழைப்பு பணி செய்யக்கூடியவர்கள் தங்களுடைய அழைப்பு பணியின் பக்கம் மக்களை ஈர்ப்பவர் இருக்க வேண்டும். அதுபோன்றுதான் ஒரு முஸ்லீம், நீங்க அழைப்பு பணி செய்வர்னு சொன்னா உடனே பிலால் பிலிப்ஸையும் டாக்டர் ஜாகிர் நாயகம் மட்டும் நினைக்காதீங்க. ஒவ்வொரு முஸ்லீமும் அழைப்பு பணி செய்யக்கூடியவர். உங்களுக்கு அருகில் இருக்கக்கூடிய நாம் மாற்றார்கள், முஸ்லீம் அல்லாதவர்கள் உங்களை கொண்டு கவரப்பட வேண்டும். இப்ப உங்களுடைய வாழ்க்கை தூய்மையாக இருக்கும் பொழுது, உங்களுடைய வாழ்க்கை தீய பழக்கங்களை விட்டு தூரமாக இருக்கும் பொழுது, அந்த சமயத்தில் நீங்கள் அவருக்கு இஸ்லாமை பற்றி சொல்லும் பொழுது, அல்லாஹுவை பற்றி சொல்லும் பொழுது, இந்த மார்க்கத்துடைய உன்னத தன்மைகளை பற்றி சொல்லும் பொழுது அவர் காது கொடுத்து கேட்பார், செவிதாழ்த்தி கேட்பார். இல்லை என்றால் என்ன, உன்னை பற்றி எனக்கு தெரியாதா, நீ செய்யறதெல்லாம் செஞ்சுட்டு நீ எனக்கு சொல்றியா, நீ இவ்வளவு யோக்கியமான இஸ்லாம் என்று சொன்னால் நீயே அதை செய்யல என்பதாக, இத்தனை காலமாக உனக்கு எங்க போச்சு அறிவு என்பதாக பலருடைய வாழ்க்கையிலே நாம் பார்க்கிறோம். அன்றாட வாழ்க்கையிலே அழைப்பு பணியினுடைய அந்த களத்திலே நாம் சந்திக்க இருக்கிறோம். ஆகவே ஒவ்வொரு முஸ்லீமும் தன்னை அழைப்பாளராக கருத வேண்டும். தன்னுடைய செயலை கொண்டு மார்க்கத்தின் பக்கம் அழைக்க வேண்டும். தன்னுடைய வாழ்க்கையை கொண்டு தன்னுடைய வாழ்க்கை இஸ்லாத்தின் பக்கம் அழைக்கக்கூடியதாக மாற வேண்டும். அழகிய ஒரு உதாரணம் பாருங்க, மெட்ராஸ்ல அமெரிக்கன் எம்பேசில ஒரு லேடி இருக்கிறாங்க. அவங்க முஸ்லீமானவங்க, கிறிஸ்தவர்களா இருந்து முஸ்லீமானவங்க. இவங்க எப்படி முஸ்லீமானாங்க தெரியுமா, இவங்க மலேசியாவுக்கு டிரான்சிட்டா போயிருக்கும் பொழுது மலேசியா ஏர்போர்ட்ல ஒரு மலாய் முஸ்லீம் பெண் நேரம் வந்த உடனே அவர்கள் அந்த இடத்துல தொழுகிறாங்க. அந்த இடத்துல தொழுகும் பொழுது அவர்களுடைய அந்த ஒழுக்கமான தொழுகை இந்த பெண்ணை கவர்கிறது. இப்படி ஒரு ஒழுக்கமான முறையில, இப்படி ஒரு மன ஓர்மையோட இறைவனை வணங்குகிறார்களே, இது என்ன ஒரு வணக்கமாக இருக்கும். இவங்க திரும்ப வந்தவுடனே இஸ்லாத்தை பற்றி படிக்கிறாங்க, இஸ்லாமிய வணக்க வழிபாடுகளை பற்றி படிக்கிறாங்க, முஸ்லீம் ஆயிரம். இன்னைக்கு அமெரிக்கன் எம்பசியில போனா, இந்த தமிழ்நாட்டில் இந்தியாவில் போனா ஹிஜாப் அணிந்து கொண்டு அழகிய முறையில் பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள். எப்படி பாருங்கள், நம்முடைய எந்த ஒரு செயலும் மக்களை இஸ்லாத்தின் பக்கம் அழைக்கக்கூடியதாக இருக்க வேண்டும். நம்முடைய பண்பாடுகள், நம்முடைய குணங்கள், நம்முடைய செயல்கள் மக்களுக்கு இஸ்லாமின் மீது அதிருப்தியை, வெறுப்பை ஏற்படுத்திவிடக் கூடாது. அப்படி ஏற்படுத்தினால் அல்லாஹுவின் மார்க்கத்திலிருந்து, அல்லாஹுடைய நேர்வழியிலிருந்து தடுத்த குற்றத்திற்கு நாம் ஆளாகுவோம். பல இடங்களிலே பார்க்கிறோம், நம்முடைய கெட்ட குணங்களால் எத்தனையோ மாற்றார்கள் இஸ்லாத்தின் மீது வெறுப்பு கொண்டிருக்கிறார்கள். சிலர் என்ன செய்கிறார்கள், வியாபாரத்திலே மோசடி செய்து விடுகின்றார்கள். இதன் காரணமாக முஸ்லீம் அல்லாதவர்களுக்கு உங்கள் முஸ்லீம் பாய்கள் என்றாலே தலையில தொப்பி போட்டு போயிடுறாங்க. இந்த மாதிரியான பல குற்றச்சாட்டுகளை பலரிடத்திலிருந்து நாம் பார்க்கிறோம். ஆகவே ஒரு முஸ்லீம் எப்போதுமே தன்னை ஒரு சிறந்த அழைப்பாளராக ஆக்கிக் கொள்ள வேண்டும் என்று சொன்னால், அல்லாஹுடைய மார்க்கத்தின் பக்கம் மக்களை அழகிய முறையிலே அழைக்கக்கூடிய அந்த அழைப்பு பணியிலே வெற்றி காணக்கூடியவராக அவர் மாற வேண்டும் என்று சொன்னால், தன்னுடைய வாழ்க்கையை எப்போதும் ஆண்களாக இருந்தாலும் சரி, பெண்களாக இருந்தாலும் சரி, அல்லாஹுடைய கட்டளைக்கு உட்பட்டு ஒழுக்கம் நிறைந்த வாழ்க்கையாக, நற்பண்புகள் நிறைந்த வாழ்க்கையாக மாற்றிக்கொள்ள வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எனக்கும் உங்களுக்கும் அதற்கு நல்லொருள் பாலிப்பானாக. سبحانك اللهم وبحمدك ونشهد ان لا اله الا انت نستغفرك ونتوب اليك وصلى الله وسلم على خير خلقه نبينا وحبيبنا محمد وعلى اله وصحبه اجمعين السلام عليكم ورحمه الله وبركاته